வேளாண் பல்கலைக்கழக விவசாயி எஃப்எம் 107.4 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆர். சுனிதா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
சமுதாய வானொலி நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து முதுநிலை ஆராய்ச்சியாளர் செல்வி சுனிதா வந்திருக்காங்க. இப்போ பெருகி வர்ற மக்கள் தொகையினால உலகம் வந்து ரொம்ப மாசுபடுது, அதை பற்றி சுனிதா பேசுவாங்க. இப்போ
பெரிய ஒரு மக்கள் தொகையில் வந்துட்டு திடக்கழிவுகள் வந்து அதிகமாக வந்து பெருகி கிடக்கு. அதை வந்து நம்ம எப்படி வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திடக்கழிவுகள்னால் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். திடக்கழிவுகள்னால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த கால்நடைகள் கழிவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சாணம் அதோட ஜலம் அதெல்லாமே வரும் இல்லையா, அதோட கழிவுகள். அப்புறம் பறவைகளோட கழிவுகளையும் நம்ம திடக்கழிவுகளை எடுத்துக்கலாம். அதே போல் பயிர் அறுவடை செய்யும் பொழுது அதில் இருக்கும் இல்லைங்களா, அதிகமாக வேஸ்டேஜாக இருக்கும் இல்லையா, பயிர் அறுவடை கழிவுகள் நம்ம சொல்கிறோம். அடுத்தது தொழிற்சாலைகள், உங்களுக்கே தெரியும் தொழிற்சாலைகள்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு கழிவுகளும் வரும், திரவ கழிவுகளும் வரும் திடக்கழிவுகளும் வரும். இப்போ நம்ம திடக்கழிவுகள் மட்டும் அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். தொழிற்சாலை கழிவுகள்னா நம்ம முதன்மையாக இருக்கிறது இப்போ உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்து வெளியே வர கழிவுகளையும் நம்ம திடக்கழிவுகள் தான் சொல்கிறோம். இப்போ அந்த திடக்கழிவுகளை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு உபயோகமாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு எந்த விதமாக வேணால் நம்ம வந்து பயன்படுத்தலாம், உரமாக பயன்படுத்தலாம், அதே போல் வந்து கழிவுகளை வந்து அப்படியே நம்ம வந்து பயிர்களுக்கும் இடலாம்.
இந்த திடக்கழிவுகளால் மண்ணின் தன்மையை வந்து எப்படி நிலைநிறுத்தலான்னு நினைக்கிறீங்க?
இப்போது மண்ணில் உள்ள அங்கக பொருட்களில் வந்துட்டு மண்ணின் ஆரோக்கியத்தை வந்து நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட இயற்பியல் வேதியியல் உயிரியல் நிலையும் நிர்ணயிக்குது. இப்போ அங்கக பொருட்கள்னு எடுத்துட்டோம்னா நார்ச்சத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த நார்ச்சத்து வந்து மண்ணோட கட்டமைப்பையும் அதோட ஊடுருவும் திறனையும் அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மண்ணோட ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கும் திறனையும், அதே போல் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக நம்ம மண்ணில் காணப்படும். அப்போ அந்த நுண்ணுயிர்களோட மேம்பாட்டுக்கும் வந்து இந்த திடக்கழிவு, அதாவது மண்ணினோட தன்மையை உயர்த்துறதுக்கு இந்த திடக்கழிவுகள் மேம்பாடு வந்து உதவியாகுது. அதே போல் மண்ணில் உள்ள நேர்மின் அயனி மற்றும் அதனோட திறன் வந்து இந்த இயற்கை பொருட்களை பொறுத்தே வந்து அமையுது. இதனால் மண்ணில் இட்ட உரத்தில் வந்து சத்துக்கள் மண்ணில் நிலைநிறுத்துவதுடன் மண்ணிலோட ஊட்டக்கிடக்கையும் அதிகரித்தது. இதனால் மண் வளமும் அதிகமாகுது.
கம்போஸ்ட் தொழில்நுட்பம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இப்போது கம்போஸ்ட் தொழில்நுட்பம் சொல்கிறது வந்து மக்கிய கழிவுகளிலிருந்து உரம் தயாரிக்கிறது தான் கம்போஸ்ட் தொழில்நுட்பம் சொல்கிறாங்க சரிங்களா. இப்போது இயற்கையிலேயே வந்து கிடைக்கிற கழிவு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவு பொருட்களை அதோட பண்பை மாற்றி அதை பயன்படுத்தி பயிர்களுக்கு உரமாகவும் அதுக்கு வந்து நன்மை தரும் காரணியாகவும் பயன்படுத்துறது தான் வந்து இந்த கம்போஸ்ட் தொழில்நுட்பத்தோட முக்கிய நோக்கம். இப்போது கம்போஸ்ட் தொழில்நுட்பத்தோட மூலமாக மக்கிய உரம் தயாரிப்பது என்பது அடிப்படை நுண்ணுயிர்களை பயன்படுத்தி தயாரிப்பதுன்னு சொல்கிறாங்க. மக்கிய உரம் தயாரிப்பதை பாதிக்கும் முக்கிய காரணிகள் தெரிந்து கொள்ளுதல், மக்கிய உரம் தயாரிக்கும் நிலையை மேம்படுத்துவதற்கும் மற்றும் மக்கிய உரத்தின் தரத்தை அதிகப்படுத்துவதற்கும் இது உதவுது. இயற்கை கழிவுகளின் பயன்முறைகளை பொறுத்து இயற்கை கழிவுகளின் மதிப்பும் நிர்ணயிக்கப்படுது சரிங்களா.
மக்கிய உரம் தயாரிப்பதை பாதிக்கும் முக்கிய காரணிகள் சொன்னீங்களே, அந்த காரணிகளை பற்றி சொல்ல முடியுமா?
ஃபர்ஸ்ட் கழிவுகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா, அந்த கழிவுகளை வந்து எப்படி நம்ம உரமாக மாத்துறது. முதல்ல கழிவுகள் எல்லாமே வந்து இப்போ பயிர்கள் வெளியிடுற கழிவுகளும் சரி, மற்ற தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவர கழிவுகளும் சரி, அதோட அளவு வந்து பெரிதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதோட அளவை வந்து குறைக்கணும். ஒரு தோராயமாக நம்ம சொல்லணும்னா 2-2.5 cm அளவுக்கு நம்ம இயந்திரத்தை யூஸ் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நம்மளுக்கு உணவுப் பொருட்கள்னா நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம்.
அதில் வந்து கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்து இவற்றோட விகிதம் எந்த அளவு இருக்குது?
அதெல்லாம் கேட்டீங்க. இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கரிமச்சத்து அண்ட் தலைச்சத்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதோட விகிதத்தை வந்து நம்ம கரெக்டாக அதை நிலைநிறுத்தினோம்னா கம்போஸ்ட் அதாவது மக்கிய உரம் வந்து நம்மளுக்கு வெகு விரைவாக நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக மக்கிய உரத்தில் வந்து இந்த கரிச்சத்தும் தலைச்சத்தோட விகிதம் வந்து 30:1 அந்த விகிதத்தில் தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ பச்சை நிறமாக இருக்கிறது என்ன சொல்லுவோம், தலைச்சத்து அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதே போல் பழுப்பு நிற கழிவுகள் இருக்கிறத வந்து கரிமச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டு இதையும் கலந்து நம்ம உபயோகிக்கும் பொழுது அதோட விகிதாச்சாரம் வந்து 30:1 ரேஞ்சில் தான் இருக்கணும். இதில் தலைச்சத்தும் கரிமச்சத்தோட விகிதம் வந்து இந்த அளவுக்கு 30:1 அந்த விகிதத்துக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோதான் அந்த கரிமச்சத்தையும் தலைச்சத்து இருக்கிற பயிர்களை நாம் உபயோகப்படுத்தினாலும் அதோட விகிதாச்சாரம் வந்து 30:1 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு கம்போஸ்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அதோட முடிவுகள் நம்மளுக்கு தெரியும்.
கழிவுப் பொருட்களை மட்க வைப்பதற்காக என்னென்ன நுண்ணுயிர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா?
இப்போ நம்ம மக்கிய உரங்களை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதால் வந்து மக்க முடியாது. மக்கும், இருந்தாலும் அதோட எடுத்துக்கூடிய நேர காலம் வந்து அதிகமாகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நுண்ணுயிர் கரைசலை வந்து அதில் நம்ம ஊற்றுனோமாவோ இல்லை தெளிச்சாவோ நம்மளுக்கு அதோட கம்போஸ்டோட நேரம் வந்து நம்மளுக்கு குறைவாகும். பொதுவாக வந்துட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிர் கூட்டுக்கலவை மக்குதலை வேகமாக செய்யக்கூடிய பல வகை நுண்ணுயிர்களை கொண்டுள்ளது. சரிங்களா, மக்கக்கூடிய கழிவுகளுடன் இந்த நுண்ணுயிர்களை சேர்க்காத பொழுது அப்பொருட்களை இயல்பாக இருக்கும் நுண்ணுயிர்கள் வளர்ந்து அதை மக்க செய்கிறது. மக்குதலுக்கு வந்து நீண்ட காலம் எடுத்துக்குது. அதை விட்டுட்டு நம்ம கூட்டுக்கலவையாக அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது குறைந்த காலத்திலே மக்குதலை வந்து பூர்த்தி அடித்து செஞ்சிடலாம். அதில் நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா எப்படி அதில் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டன் பயிர் கழிவு இருக்குன்னு வைங்களேன். அதை 1 டன் பயிர் கழிவுக்கு வந்து 2 கிலோ கூட்டுக்கலவை வந்து பயன்படுத்தலாம். இப்போ 2 கிலோ கூட்டுக்கலவைன்னு சொல்கிறோம், அந்த 2 கிலோ கூட்டுக்கலவை வந்து எப்படி வந்து தண்ணியோட சேர்த்துறது, 2 கிலோ கூட்டுக்கலவை எடுத்துட்டோம்னா 20 லிட்டர் தண்ணியை வந்து கலந்து அதை நம்ம தெளிச்சிடலாம். அப்படி நம்ம தெளிக்கும் பொழுது அதோட நேரங்காலம் வந்து குறையுது. அதே போல் இப்போ பசுஞ்சாண கரைசல், பசுஞ்சாண கரைசல்னால் ஒன்றுமே இல்லைங்க, 1 டன் பயிர் கழிவுக்கு வந்து 40 கிலோ நம்ம சாணி இருக்கு இல்லைங்களா, நம்ம சாணி எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை நம்ம தெளிச்சிட்டோம்னாவே நுண்ணுயிர் வந்து, நுண்ணுயிரும் சரி இந்த சாண கரைச்சலும் சரி ரெண்டும் வந்து வினை புரிந்து நம்மளுக்கு மக்குதலோட நேர காலம் வந்து குறைக்குது. இதனால் நம்மளுக்கு உரமானது கூடிய விரைவிலே நம்மளுக்கு 40-45 நாட்கள்லேயும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதை தான் அப்படி சொல்கிறாங்க.
சரி, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா உள்ள வந்து காற்றோட்டம் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
காற்றோட்டம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணுங்க. இப்ப எப்படின்னா வந்து நாம உயிர் வாழ்றது மாதிரியே தான் அங்கே நுண்ணுயிர்கள் வந்து அதுக்கும் கண்டிப்பா ஆக்சிஜன் வேணும். அப்போ ஆக்சிஜன் இல்லாம இருந்ததுன்னா அதனால வந்து வளர முடியாது, அல்ல செத்து போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மேலையும் கீழே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு தினமும் கிளறி விடணும்னு தேவையில்லை, 1 வாரத்துக்கு ஒன்று இல்லைன்னா 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதை கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா காற்றோட்டம் ஈஸியாக இருக்கும். அதே போல் நுண்ணுயிரும் எதுவும் சாகாது.
இப்போது காற்றோட்டம் உள்ளே இருக்கும்போது அதோட ஈரப்பதம் எப்படி இருக்கும், ஈரப்பதத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ ஈரப்பதம் பார்த்துட்டோம்னா 60% ஈரப்பதம் வந்து நாம் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் அதில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கும் வாழறதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்க முடியும். அதே போல் கம்போஸ்ட்டும் வந்து உரமாகிறதுக்கு போதிய நேர இடைவெளியும் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதை வந்து ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப வந்து ட்ரையாக ரொம்ப காஞ்சு போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற நுண்ணுயிர்களை செத்து போயிடும். அதனால் நம்ம டெய்லியும் அதுக்காக தண்ணி தெளிச்சிட்ருக்கணும் அப்படின்னு இல்லை, ஈரப்பதம் ஒரு 60% இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சிட்டா போதும்.
இப்போ இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிறத பத்தி சொன்னீங்க, இதை வந்து எந்த இடத்துல போடணும், நல்லா குழி தோண்டி போடணுமா இல்ல சும்மா மேடான இடத்துல, இல்ல எந்த மாதிரி அதை போடணும், அதுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஏதாவது ஒரு இது இருக்கா அதை பத்தி சொல்லுங்க.
கண்டிப்பா இருக்குங்க. அது என்னன்னா இப்போ நம்ம கம்போஸ்ட் அமைக்கிறதுக்கு நம்ம நார்மலா தொட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு குழியும் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். அப்படி நீங்க குழியை வெட்டும் பொழுது 4 அடி உயரமாகவும் 3 அடி அகலமாக இருக்கிற அளவுக்கு குழியை நீங்க வெட்டிட்டு அதில் கழிவுகளை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குவியலில் வந்து நீங்கள் அமைச்சுக்கலாம். அப்படி நீங்கள் போடும் பொழுது இப்போ 4 அடி குறைவாக நீங்கள் போடலாமா அப்படின்னு கேட்கலாம். 4 அடி குறைவாக நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அதோட வெப்பத்திறன் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நாலடி உயரத்துக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெப்பம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். அப்போது நீங்கள் அந்தளவுக்கு இருக்கும்பொழுது ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட வெப்பமும் உள்ளுக்குள்ளே அண்டாது, நம்மளுக்கு ரீசைக்கிளபிள் அந்த உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் இதை வந்து மெயின்டைன் ஆகும்.
இப்போ இதெல்லாம் பண்ணின அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு எடுக்கலாம், இப்போ வந்து உரம் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அது எப்படின்னா வந்துட்டு பொதுவாக வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா 60 நாட்கள்ல வந்து உரமானது தயாராயிடும். இப்போ நீங்க அதுல வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி நுண்ணீர் கூட்டு கலவையோ இல்ல சாண கரைசலோ நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அதோட நேரத்திறன் வந்து குறையுது. 60 நாட்கள் என்பது ஒரு 10 நாளுக்கு முன்னதாகவே ஒரு 50 நாள் இல்லைன்னா 45 நாளையும் ரெடி ஆயிடும். அதை ரெடி ஆயிடுறது எப்ப நம்ம பாக்குறதுன்னா, இப்ப நீங்க போட்டது 1 டன் போட்டிருக்கீங்க கழிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 50 கிலோ அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கும், அதோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். அதே போல வந்து உங்களுக்கு அதோட மனம் பார்த்தீங்கன்னா மண்ணினோட மனமாகவும் அதோட இது பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாகவும் ஒவ்வொருட அளவும் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ நாம் அதை என்ன பண்ண முடியும், ஒரு சலடையில் எடுத்து சலித்து பார்த்தோம்னா ஒரு 4 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு அதோட துகள்கள் வந்து 4 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் வந்து அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம்.
நீங்கள் சொன்ன மாதிரி 4 மில்லிமீட்டர் சல்லடை கொண்டு சலிக்கணும்னு சொல்கிறீங்க, இந்த சல்லடை கொண்டு சலித்து எடுத்ததை நான் அப்படியே வந்து உரமாக பயன்படுத்தலாமா இல்லை அதோட ஏதாவது சேர்த்தா அதோட மதிப்பு இன்னும் கூடும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாக இதை வந்து செறி ஊட்டுறதுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து பயன்படுத்தலாம், அதில் எந்த வித தப்பும் இல்லை. எப்படி இருந்தாலும் மண்ணினோட தரத்தை உயர்த்தும், உரத்தோட தன்மையும் வந்து அதிகப்படுத்தணும் செறி ஊட்டணும்னா நம்மளுக்கு எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராக் பாஸ்பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்போ பேட்டரியா, சூஸ்பைரலம், சூடோமோனாஸ் இந்த மாதிரி நுண்ணுயிரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த நுண்ணுயிர்களை வந்து இதோட சேர்ந்து கலந்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுது இன்னும் அதோட மதிப்பு வந்து அதிகமாகுது. அந்த உரத்தோட மதிப்பு அதிகமாகும் பொழுது அதை நாம் மண்ணுக்கு பயன்படுத்தும் பொழுது மண்ணினோட மதிப்பும் வந்து அதிகமாகுது.
இந்த கலவை, இந்த கூட்டுக்கலவையை எத்தனை சதவீதம் எடுத்து போடணும்னு சொல்லுங்க.
தனியாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், அப்படி இல்லாமல் அசோஸ்பெர்லாம் பாஸ்போபேட்டரியா சூடமோனஸ் அதோட சேர்ந்து கூட்டுக்கலவையாகவும் பயன்படுத்தலாம். அப்படி கூட்டுக்கலவையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு 0.2%, இப்போ ராக் பாஸ்பேட்டும் யூஸ் பண்ணலாம் அதை வந்து 2%, செறி ஊட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி செறி ஊட்டும் பொழுது உரத்தோட சத்துக்கள் வந்து அதிகமாகுது. இதனால் விவசாயிகள் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரத்தை நிலத்தில் போடும் பொழுது நன்மை தரும் நுண்ணுயிர்களும் சேர்ந்து மண்ணில் வந்து இடுறாங்க. மக்கிய உரத்தை செறிவூட்டுதல் வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். அதன் மூலமா வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் வந்து மண்ணில் அதிகமாகும்னு சொல்றேன்.
சரி, இப்போ திடக்கழிவுகள்ல இருந்து மக்கிய உரம் தயாரிக்கிறது எப்படின்னு சொன்னீங்க, இப்போ இந்த உரத்தை வந்து நான் என் நிலத்துக்கு போடும்போது எப்படி வந்து சுற்றுச்சூழலுக்கோ இல்லை என் பயிருக்கோ நன்மையா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கரெக்டா கேட்டீங்க. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிம பொருட்கள் ஆவியாகிறத வந்து தடுக்குது, சரிங்களா. அப்போ துர்நாற்றம் இருக்கிற உறிஞ்சும் பொருளாகவும் இது இருக்கு. இப்போ நீங்க கம்போஸ்ட் பண்ணும் பொழுது ஆவியாகும் இல்லையா, ஆவியாகும் பொழுது உங்களுக்கு துர்நாற்றமும் சேர்ந்து போயிடும். அதனால உங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கடின உலோகத்துடன் இணைந்து கூட்டமைப்பு ஏற்படுத்துவதால் இதில் உயிரியல் நட்சத்திரனும் குறையுது. இதனால் நிலத்தடி நீர் மாசுபடுவதையும் நம்ம தடுக்கலாம். அதே போல பூச்சிக்கொல்லிகள் இந்த ஹைட்ரோ கார்பன் பொருட்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதன் மூலமா மாசுபடுவதையும் முற்றிலுமாக நம்ம தடுக்கலாம். மீத்தேன் வாயு கேஸ் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து முழுவதுமாக தடுக்கலாம். மண்ணரிப்பு ஏற்படும் இல்லைங்களா, மண்ணரிப்பு எடுக்கும் பொழுது இந்த உரத்தை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் மண்ணரிப்பையும் நம்ம தடுக்கலாம். அதே போல பயிர்களுக்கு நோய் கிருமிகள் களை விதைகள் கம்போஸ் நிறுவும் காலத்தில் செத்து போயிடுது. அதே போல வந்து பார்த்துட்டுனா கழிவுகள் நிலத்தில் வந்து தங்குறதில்ல, இதனால் நிலம் மாசுபடுவதும் தவிர்க்கலாம்.
திடக்கழிவு மேலாண்மை அதோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றிங்க.
இதுவரை திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆர். சுனிதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.